open your word, Lord. And open our eyes that we may see. அதாவது செய்களை நாங்கள் காணட்டும். கண்களை திறந்தரணும். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரியுளை போல இருக்கும். தாங்கள் இடர்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். நீதிமான்கள் இயேசுவின் இரட்சத்தினாலே மீட்டெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரட்சத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரட்சத்தினால் இலவச பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டவர்கள், பாவிகளாயிருந்து நீதிமான்களாக்கப்பட்டார்கள், இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வார்த்தையாலும் ஆவியானவராலும். அவர்களுடைய பாதை, அவர்கள் போகும் வழி, அவர்களது நாளாந்த வாழ்க்கை போக்கு, the path of the righteous. நீ காலையே எழுந்து மாலை படுக்க போகும் வரை நீ போக வேண்டிய பாதை நீதிமானுடைய பாதை, நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல இருக்கும். தேவ வாக்கியம் எவ்வளவு உண்மையாகவும் தவறாததாகவும் எந்த புளியமற்றதாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் நடுப்பகல் வரைக்கும்? அது நடுமத்தியானம் 12 மணிக்கு பிறகு சூரியன் பட ஆரம்பிக்கிறது. அந்த நேரம் வெளிச்சம் குறைந்து கொண்டு போறது அப்படித்தானே. அதனால ஆவியானவர் அவர் அறிவுக்கு எல்லை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் பெருகி பெருகி காலை தொடக்கம் பெருகி 9 மணி 10 மணி 10:30 11 11:30 11 பெருகிக்கொண்டே போகுமாம். உன்னுடைய வாழ்க்கை பாதை எப்படிப்பட்டது? நாளாந்து நீ போய்கொண்டிருக்கும் பாதை எப்படிப்பட்டது? ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். இதை கவனமாய் கேள். உன் வேலைகளை செய்து கொண்டு இதை கேட்காதே. இந்த வார்த்தை உனக்கு உன்னுடைய எதிர்காலம், உன்னுடைய நித்திய காலம், நீ உன் குடும்பம், அதனால் இது உனக்கு கிடைத்திருக்கிறது. துன்மார்க்கருடைய பாதையோ காரிலுடை போல இருக்கும். அவர்களது வாழ்க்கை, அவர்களது நாளாந்த ஜீவியம் இருள் சூழ்ந்ததாய் இருக்குமாம். ரட்சிப்பு அடையாதவர்கள் அல்லது ரட்சிப்பு அடைந்து உலகத்துக்குள்ளாக பின்னப்பட்டு இயேசுவை விட்டு விலகி போனவர்கள், கடமைக்காக சபைக்கு வருகிறவர்கள், தேவ பக்திங்கிற வேஷத்தை தரித்திருக்கிறவர்கள், கடமைக்காக வேத புத்தகம் கொண்டு வருகிறவர்கள், ராப்போசனத்தில் பங்கு பெற்றவர்கள், இவர்கள் அங்கத்தவர்கள், இவர்கள் சீஷர்கள் அல்ல. இவர்களுடைய பாதையும் காரிலுடை போல இருக்கும். இவர்கள் ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டு அதன் பிறகு வேறு பக்க வழியாக போனார்கள். அவர்கள் தெரிந்து கொண்டு ஒரு பாதை அந்த இதிலே அவர்கள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினார்கள் தங்கள் பாதையிலே இருந்து. அது காரிலுடை போல இருக்குமாம். தாங்கள் இடர்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். என்ன காரியம் என் குடும்பத்திலே நடக்கிறது? என்ன காரியம் என் வாழ்க்கையிலே நடக்கிறது? எதற்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சும் என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை? என் வாழ்க்கையிலே அங்கே அங்கே காசு தங்குவதில்லை? எதற்காக என் பிள்ளைக்கு அடிக்கடி வருத்தம் வருகிறது? என் மனைவிக்கு வருத்தம் வருகிறது? எதற்காக நான் செய்யும் வேலைகள் சரிவானதில்லை? எதற்காக என் குடும்பத்திலே நிம்மதி இல்லை? அவர்களுக்கு தெரிவதில்லை. எதிலே தாங்கள் இடறுகிறார்கள் என்று தெரிவதில்லை. நீதிமானுடைய பாதையோ அது வெளிச்சம், அது அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கிற வெளிச்சம். தேவன் மனித குலத்துக்கு கொடுக்கும் ரட்சிப்பை குறித்து எவ்விதமாக தம்முடைய ஜனம் இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே அவர்கள் அடிமைகளாக போய் பார்வோனுக்கு கீழாக இருந்து அடிமைத்தனம் வேறு செய்து அவர்கள் ஆளூட்டிகளாலே நெருக்கப்பட்டு அடிமைகளாக புலம்பிக் கொண்டிருந்தார்கள். இது உலக ஜனத்துக்கு ஒரு அடையாளம். உலகம் அனைத்தும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. 1 John 5:19 இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவர்கள் கண்களை குருடாக்கினான். எதற்கு? அவர்கள் மனதை இயேசு கிறிஸ்துவுடைய சுபசோச்சம் அவர்கள் உள்ளத்திலே விழுந்து அவருடைய வார்த்தை இந்த ராட்சியத்தின் செய்தி அது விழுந்து அவர்கள் வெளிச்சம் அடைந்து விடுதலை அடையாதபடிக்கு அவர்கள் மனம் குருடாக்கப்பட்டிருக்கிறது. மனம் குருடாக்கப்பட்டவர்களின் பாதை மதம், கண்கள் குருடாக்கப்பட்டவர்களின் பாதை இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவம். நான் ஒரு மெதடிஸ்ட், நான் ஒரு ஆங்கிலிக்கன், நான் ஒரு கத்தோலிக்கன், நான் ஒரு அது, நான் ஒரு அது. கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலேதான் அவர்கள் பெருமை பாராட்டுவது. எப்படியாக இலவசமாய் ரட்சிப்பை பெற்றார்கள், எப்படியாய் அந்த இரத்தம் என்னை கழுவியது. கட்டளை குடித்து புழுக மாட்டார்கள், தாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்கிறதிலே பெருமைப்படுவார்கள். ஆனால் நான் அவரது இரக்கத்தினாலே ரட்சிப்பை பெற்று அவரது கிருபையினால் கரங்கள் பிடிக்கப்பட்டு அவருக்கு பின்னாலே நான் போக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய பலத்தோடு என் மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன் கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து. உன்னுடைய பாதை எது இன்றைக்கு? அது அதிகம் அதிகமாக வெளிச்சமாகிறதா வாலிப பிள்ளையேக்கள், அல்லது காரிகளை போல இருக்கிறதா? என்ன வந்த பிரயோஜனம்? போன கிழமையை நான் வாட்சியை கேட்டேன், ஒரு பிரயோஜனமே இருக்கவில்லை, ஒன்றுமாக இல்லை, மாற்றம் இல்லை. இன்றைக்கும் வந்திருக்கிறேன், அதனால் என்ன என்ன செய்ய போகிறாய்? இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை என்று உன் உள்ளத்திலே வெளிச்சமாய் கிடைத்ததால் அப்படியாக நீ அதை கேட்டாயா? அப்படி கேட்டிருந்தால் உன் வாழ்க்கை மாறி இருக்குமே, உன் முகம் மாறி இருக்குமே, உன் கண்கள் மாறி இருக்குமே, உன் பேச்சு மாறி இருக்குமே. நீ சபையை குறித்து பேச மாட்டியே, நீ மெய்ப்பனை குறித்து பேச மாட்டியே, நீ நன்றி சொல்லும் பிள்ளையாக இருப்பாய். ஏன்? அவருடைய வார்த்தைக்கு பயந்தபடியா? புதிய வாழ்க்கைக்கு புதிய பாதை ஒன்று உண்டு. புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை புதிய வாழ்க்கை, அது உலக வாழ்க்கை அல்ல. உலகம் ஆத்மாவிலே ஜீவிக்கிறது, உலகம் ஐம்புலன்களிலே ஜீவிக்கிறது, உலகம் இச்சையினால் ஜீவிக்கிறது. இப்போ 2 அதிகாரம் உலகம் தங்களுக்கு தெரியாமலேயே அசுத்தாவிகளினால் வழி நடத்தப்படுகிறது. நாமும் முன்பு அது ஒரு காலத்திலே அப்படி இருந்தோம் என்று தேவன் கூறுகிறார். அசுத்தாவிகளினாலே நாங்கள் வழி நடத்தப்பட்டோம். ஆனால் இப்பொழுது உன் பாதை எப்படி, எந்த பாதையினால் நீ போகிறாய்? So God compares salvation to the people of Israel in Egypt and how they got delivered. எகிப்தில் இருந்து தம்முடைய ஜனம் எப்படி விடுதலை அடைந்தார்கள் என்பதை குறித்து அதை எழுதி அதை நிழலாக எங்களுக்கு வைத்திருக்கிறார். பார்வோன் பிசாசு கொப்பாயிருக்கிறான், ஆளோட்டிகள் அசுத்தாவிகளுக்கு கொப்பாயிருக்கிறது, எகிப்து உலகத்துக்கு கொப்பாயிருக்கிறது, அங்கே அடிமைத்தனமாக இருக்கிறது. ஏன்? அங்கே வெளிச்சம் இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இல்லை, தேவனுடைய வழிநடத்துதல் இல்லை, அங்கே அடிமைத்தனம். அவர்கள் வயிற்றுக்கு அடிமைகள், ஆளோட்டிகளுக்கு அடிமைகள், தங்கள் இச்சைகளுக்கு அடிமைகள். ஒவ்வொரு மனிதனும் அப்படிப்பட்டதான எகிப்துக்குள்ளே தான் பறக்கிறான். அதன் பிறகு தேவன் மோசேயை அனுப்புகிறான், செய்தியை கொடுக்கிறான், அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை கானானுக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பேன். யாத்திரகம் 3:8 ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் விசுவாசித்தாலும் மனதால் விசுவாசித்தார்கள், தேவன் எங்களை சந்தித்தார் என்று சொல்லி விழுந்து வணங்கினார்கள். ஆனால் அவர்களது விசுவாசம் எல்லாம் அந்த சொற்ப நேரம் தான். கொஞ்ச நேரம் மட்டும் விசுவாசித்தார்கள். உன்னுடைய வாழ்க்கை எப்படி? யாத்திரம் 3:8 தேவன் சொன்னார், நான் எல்லாரிடத்திலையும் இது உங்களை விடுதலையாக்கி நான் உங்களை கானானுங்கிற இடத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன். God delivers in order to take you somewhere. Brother, he delivers for, not for you to have a membership in the church. ஒரு சபைக்கு வந்து அங்கத்தவனாக இருந்து நீ சபை முடிய கைகுலுக்கு போட்டு கூட்ட போக உன்னை அவர் விடுதலையாக்கவில்லை. நீ விடுதலையாக்கப்பட்டதே அவருக்கு சேவை செய்ய. எப்பொழுது? ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் பயமில்லாம நீதியிலும் பரிசுத்தத்திலும். பயமில்லாமல் எனக்கு ஊழியம் செய்ய நான் கட்டளையிடுவேன் என்று லூகாவோ 1:71 தொடக்கம் நீங்கள் வாசிக்கலாம். அதற்காகவே விடுதலையாக்கப்பட்டாய். சபையிலே அங்கத்தவனாய் இருக்கல, அங்கத்தவளாக அல்லது வேறு வேறு எண்ணங்களோட நீ இங்கே வரல. உன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கல்ல. யார் சொன்னது இயேசு எல்லா பிரச்சனையும் தீர்ப்பாரு? நோ, 100 வீதம் இல்லை. ஒருவன் வந்து கேட்டான், எனக்கும் இந்த சகோதரனுக்கு இடையில இருக்க பிரச்சனை தீர்த்து விடும், இந்த காணியை அவன் தரமாட்டேன்னு நினைக்கிறான், ஒருக்கு அதை தீர்த்து விடும் ஆண்டு விட்ட கேட்டான். உங்களை வந்துட்டு என்னென்னதுக்கெல்லாம் வந்தார்கள். அவர் என்ன சொன்னார்? உனக்கு எனக்கும் இடையிலே, உன் சகோதரனுக்கு உனக்கும் இடையிலே என்ன நீதிபதியா வச்சதியா? இன்றைக்கு எதற்காக நீ வந்தாய்? நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிறாய், எப்படி கேட்கிறாய், இனிமேலும் ஏன் கேட்க போகிறாய், இவ்வளவு நாட்களும் ஏன் எப்படி இந்த வார்த்தையை கேட்டாய், அதனால் பிரயோஜனம் என்ன? இன்றைக்கு நீ எப்படி கேட்கிறாய்? தேவன் மோசியை தகுந்த நேரத்தில் அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். அவன் சொன்னா, நான் உங்களை போக விட மாட்டேன், ரட்சிப்பு லேசான காரியம் அல்ல, பிசாசு உன்னை ரட்சிப்படைந்தவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்னாலே இப்பொழுதே தெரியும் எவ்வளவு கஷ்டம். நீதிமான் ரட்சிப்படைகிறது, விடுதலை அடைகிறதே சில பிடிகளில் இருந்து கஷ்டம் என்றால் வெளியிலே இருக்கிறார்கள். இங்கே இருக்கிறார்களுக்கு சில விடுதலைகள் கொடுக்கிறது கஷ்டமா இருந்தது, வெளியிலே இருக்கிறவர்கள். உன்னுடைய எண்ணம் இல்லாம என்ன, அவன் ரட்சிப்படைஞ்சிருக்கிறான், அவள் ரட்சிப்படைஞ்சிருக்கிறாள், அது அது என் சபையா இல்லை. நோ 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 நோ. உன்னுடைய அறிவு குறுகியதில்லை, அறிந்து கொள். நீ தேவன் அல்ல. மோசி போய் சொன்னதும் பிரச்சனை கூடியது, வேலைகள் கூடியது. பிறகு சுருக்கமா சொன்னால் அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். பல அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்து பலத்த கையினாலே எகிப்தின் தேவர்கள் மேல் நியாய தீர்ப்பை அனுப்பினார். யாத்ராகமம் 12:12 அதுமாதிரி அவர்கள் வெளியிலே வந்தார்கள். முதலாம் குருந்தியர் 10 நாங்கள் இவைகளை நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்று தேவ ஆவியார் அவர் கூறுகிறார். இது விடுதலைக்கு நிழலாக இருக்கிறது. எகிப்தில இருந்து அற்புதங்கள் அடையாளங்களை தேவன் செய்தாலும் அவர்கள் விடுதலை அடையவில்லை. அந்த ஆட்டுக்குட்டியும் இரத்தம் அங்கே நிலையிலே பூசப்பட்டு அடுத்த நாள் காலையிலே தான் அவர்கள் விடுதலை அடைந்தார்கள். எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். இரத்தம் இல்லாமல் பிசாசின் ராட்சியத்திலே இருந்து விடுதலை இல்லை. They were not free until the blood was applied on the doorposts. The miracles didn't save them. அவர் செய்த 10 அற்புதங்கள் அந்த வாதைகள் அவர்களை விடுதலையாக்கவில்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக. 1 5:7 கூறுகிறது, அவரே பாஸ்காவின் அந்த ஆட்டுக்குட்டி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த பாஸோவர் லேம்ப், அந்த அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி அந்த இடத்துல. அதைத்தான் நாங்கள் அந்த ராப்போ சொன்னதில் நாங்கள் போய் அதை புதுப்பிக்கிறது. இயேசுவை ஒரு நாள் கண்டதும் ஜான் தி பேப்டிஸ்ட், அது உலகத்தின் பாவங்கள் அல்ல, நாம் சுய சீற்றத்திலே ஜீவிப்பது. The sin of the world is the sin of independence. அடங்காத, தேவனில் தங்கி இருக்காத, இண்டிபெண்டாக, சுதந்திரமாக,
தேவனை விட்டு விலகி போகும் ஒரு வாழ்க்கை எங்களுடைய சொந்த அறிவிலே வேலையை ஜெயிப்பது. இத்தனை பேர் இருக்கிறார்கள் சபையிலே, அவன் அவன் தன் தன் வழிகளிலே போனோம். ஏசியா சொன்னான், தேவனோ நம் அக்கிரமத்தியம் என்ன அக்கிரமம், தன் தன் வழியிலே போகும் பாவம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கும் தேவாட்டுக்குட்டி, and he just said lamb of god. அவர்களுக்கு தெரிந்திருக்கும் பாஸ்கா அந்த ஆட்டுக்குட்டி அங்கே எகிப்தில் கூட அவர்கள் நடத்தியது அவர்களுக்கு தெரியும். lamb of god, தேவன் கொடுத்த ஆட்டுக்குட்டி.
யோவான் 1:29
அப்படி இருக்கிறது. இவர்கள் வெளியிலே வந்து அவர்களுக்கு ஒன்று பாதையை தேவன் ஏற்படுத்தினார். குறிப்பாக சில இடங்களாலே அவர்களை கூட்டிக் கொண்டு போகவில்லை. அங்கு யுத்தம் நடக்கும் என்று தேவன் அறிந்தார். அங்கு யுத்தம் பண்றதுக்கு அவர்களுடைய எதிரிகள் மற்ற தேசத்தார் வந்து மறுபடியும் திரும்பி எழுத்துக்குள்ளே ஓடி போவார்கள் என்று தேவன் சுத்து வழியாலே வழி நடத்தினாராம். சில சமயத்திலே இதை நான் பார்த்திருக்கிறேன், இந்த இயேசுக்குள்ளாக வந்த புதாக்களை கொஞ்சம் சுத்து வழியிலே தான் வழி நடத்துவார். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்களை வழி நடத்துவார். நேரடியாக கொண்டு போனால் அவர்கள் யுத்தத்தை கண்டு பயந்து ஓடி விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் இந்த பாதையிலே யுத்தங்கள் உண்டு. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைச்சனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பொல்லாத வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடும் மானசேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு உண்டு உண்டு. நீ யுத்தம் பழக வேணும், நீ எப்படி போர் செய்கிறேன் நீ பழக வேணும். நீ ஞாயிறு வந்து போய் சரியில்லை, காணாது, கட்டாயம் நீ யுத்தத்தை சந்திப்பாய், கட்டாயம் புயலை சந்திப்பாய், கட்டாயம் வெள்ளம் வரும், புயல் அடிக்கும், காற்று அடிக்கும், மழை பெய்யும், கட்டாயம். தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனுக்கும் நடக்கும், கீழ்ப்படியாதவனுக்கும் நடக்கும். கீழ்ப்படுகிறவனுடைய வீடு நிறைத்திருக்கும், கீழ்ப்படியாதவனுடைய வீடு விழுந்து போகும். சபை விட்டு சபை ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நாட்டப்படாத மரங்கள், ஜீவ மரம் இல்லாதவர்கள், ஜீவ மரத்தின் சந்ததியாராய் இல்லாதவர்கள். இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஆத்மாவினுடைய அந்த அறிவிலே தான் ஜீவிக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதம், கிறிஸ்தவர்கள் என்று ஒரு பெயர். அவர்கள் அந்த பாதையிலே தேவ பக்தி என்கிற வேஷம் தரிச்சு நடக்கிறார்கள். முதலாம் குழந்தையர் 10 ஆவியானவர் நமக்கு இப்படி இருக்க, சகோதரர்களை நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றார். இது யார் பேசுவது? ஆவியானவர் பவுலின் மூலமாக கொரிந்து சபைக்கு பேசுகிறார். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மோசைக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். மேகம் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழல், சமுத்திரம் தேவனுடைய வார்த்தை, அந்த தண்ணீர் எங்களுடைய பேப்டிசத்துக்கு நிழலாக இருக்கிறது. அது கூடாக receiving the Holy Spirit and going through the water baptism, very important, மிகவும் முக்கியம். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். மேகம் ஆவியானவர், சமுத்திரம் அது வாட்டர் பேப்டிசம் தண்ணீர் ஞானஸ்தானம், அதே வார்த்தைக்கும் நல்லதாக இருக்கிறது. எல்லாரும் ஒரே ஞான பூஜனத்தை சாப்பிட்டார்கள். அது தேவனுடைய வார்த்தை மன்னா, ஒவ்வொரு நாளிலும் விழுந்தது. ஓகே, எல்லாரும் ஒரே ஞான அந்த பானத்தை குடித்தார்கள். பரிசுத்தாவியானவர், the drink. So you have the word, சொல்லு வார்த்தை, அடுத்தது ஞான தண்ணீர், பரிசுத்தாவியானவர், ஜீவ தண்ணீர். நீதிமானுடைய பாதையில் இது கட்டாயம் தேவை. இந்த வாழ்க்கை போக்கு புதிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தேவை. அதான் அவர் ஜெபிக்கும் நேரத்தில் சொன்னார், அண்ணனுள்ள எங்களது சோறு எங்களுக்கு இந்த கிட்டாரும். உனக்கு விளங்கும்படியாய் பேசுகிறேன்,
எங்களுக்கு வேண்டிய சோறு இன்றைக்கு எங்களுக்கு தாரு. இது வயிற்று சோறை பற்றி சொல்ல இல்லை, இது இந்த சோறை குறித்து சொல்கிறார். இது ஒவ்வொரு நாளிலும் இந்த நீதிமானுடைய பாதை, இந்த புதிய வாழ்க்கையின் பாதையிலே உனக்கும் எனக்கும் தேவை. உபாகமம் 8:3 அப்படி கூறுகிறது, ஒவ்வொரு நாளிலும் அந்த வார்த்தை விழுந்தது. இவர்கள் போக வேண்டும், புறக்க வேண்டும், அது கொண்டு போய் சமைச்சு சாப்பிட வேண்டும். அவர்களுக்குள்ளே எவரும் வியாதியாக இருந்ததில்லை. இது தேவனுடைய ஒழுங்கு, அவரே அதை போட்டார். அந்த மன்னாவை, அது பரலோக உணவை, அது எங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நிழலாய் இருக்கிறது. கடமைக்காக வாசிக்கிறாய், கடமைக்காக நோட்ஸ் எடுக்கிறாய், கடமைக்காக சர்ச்சுக்கு வருகிறாய். உனக்கு எப்படி இந்த சாப்பாடு சரி வரும், எப்படி உன்னுடைய புதிய வாழ்க்கையின் பாதையிலே நீ பலனோடு போக போகிறாய், இந்த பலன் இல்லாமல் எப்படி பிசாசு எதிர்க்க போகிறாய். 1 யோவான் 2:14-16 இந்த வார்த்தையின் வலிமை இல்லாமல் எப்படி நீ எதிர்க்க போகிறாய், எப்படி உன் எதிரியாகிய சாத்தானை அசுத்தாவிகளை நீ ஜெயிக்க போகிறாய். முடியாத காரியம். நீ சபையிலே அங்கத்தவனாய் இருக்கலாம், 50 வருஷமும் இருக்கலாம், நீ அறியாமையிலே இருந்து அசுத்தாவிகளினாலே குட்டப்பட்டு நீ இடர்வது மறுபடியும் துன்மார்க்கரை போல இன்னதென்று அறியாமல் இருப்பாய். எத்தனை பேர் இன்றைக்கு சபைகளிலே நடக்கிறது என்ன என்று தெரியாமல் சர்ச்சுக்கு போகிறார்கள், வருகிறார்கள். முழு சூனியமும் அதுக்குள்ளே கிடக்குது, வீட்டுக்குள்ள முழு சுருபங்களும் முழு படங்களும் முழு தேவனுக்கு அசிங்கமான காரியங்களும் உள்ளே கிடக்கிறது. அந்த 2வது கற்பனைக்கு முழு மாறாக செய்கிறார்கள். ஒன்றையும் எனக்கு ஒப்பாக செய்யாதே, ஒன்றையும் பண்ணாதே. வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழையும் சமுத்திரத்திலும் தண்ணீரும் ஒன்றையும் செய்யாது, அதை கேட்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் இடறுகிறார்கள், சூனியங்களில் ஏற்படுகிறார்கள். பிசாசு அவர்கள் வீடுகளுக்குள்ளே நுழைந்து கொள்கிறார், அறைகளுக்குள்ளே நுழைந்து கொள்கிறார். சூனியம் சொல்ல முடியாது. குடும்பங்கள் விடுவிப்பார் இல்லை, பிள்ளைகள் முரட்டாட்டம் பண்ணி ஓடுகிறார்கள், பிள்ளைகள் கள்ளத்தனம் பண்ணுகிறார்கள். வாட்டி கேட்டு ஏன் பிரதர் என்று கேட்கிறாயா, அந்த வார்த்தை விழுந்து சாப்பிடவில்லை. மன்னாவை தேவன் போடலாம், நீ சாப்பிட வேணும். தேவன் இரையை கொடுக்கலாம் குருவிகளுக்கு, புழுவை கொடுக்கலாம், சாப்பிட வேண்டியது குருவியினுடைய வேலை. அவர் வந்து தீர்த்த மாட்டார் ஒவ்வொரு குருவிக்கும். God will supply the worms but he won't feed them to the birds. Did you know that? நீ தான் சாப்பிட வேண்டும், நீ தான் இதை கொண்டு போய் உன்னுடைய உணவாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். மேய்ப்பனால் ஒவ்வொரு நாளிலும் இந்த புதிய வாழ்க்கையை, இந்த புதிய பாதையிலே உனக்கு இது தேவை. அது மட்டுமல்ல, தண்ணீர் தேவை. அந்த ஞானப்பானம் அந்த கண்மணியில் இருந்து தண்ணீர் வந்தது, அது குடிக்க வேணும். தேவனுடைய வார்த்தையை பருக வேணும், ஆவியானவரை குடிக்க வேணும். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னென்றை வந்து பானம் பண்ண கடவன் இயேசு சொன்னார். யோவான் 7:37-38 அதிலே விசுவாசிக்கிறவர்கள் பரப்போகிற பரிசுத்தாவியானவரை குறித்து பேசினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவர்கள், விடுதலை அடைந்தவர்கள், இலவச பாவ மன்னிப்பை பெற்றவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் அந்த 2வது அனுபவமாகிய பரிசுத்தாவியானவரை பெற்றுக் கொள்ளலாம், மற்றவர்களால். அது 2வது அனுபவம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கட்டாயம் பரத்தான் வேண்டும். தான் பவுல் கேட்டால், நீங்கள் விசுவாசித்த நாளிலே நீங்கள் பரிசுத்தாவியானவரை பெற்றீர்களா? Did you receive when you believed? எபேசந்த பட்டணத்தில் 19வது அதிகாரம் அப்போஸ்தலர்கள், Can you say that you are baptized with the Holy Spirit? Where are you going? நீ கல்யாணம் முடிச்சன்ன முடிக்காமல் விட்டால் என்ன, நீ எங்க போகிறாய்? உன்னுடைய பாதை எது? நீதிமானுடைய பாதை அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் பாதை. Is your life getting brighter? போன கிழமையை விட, நேற்றியை விட, போன கிழமையை விட, போன மாதத்தை விட, இதோ மே மாதம் கடந்து போகிறது 2012, இன்னும் பிரகாசித்துக் கொண்டு போகிறதா, அல்லது இன்னும் மாதாட்சியாக மாறிக்கொண்டு போகிறாயா? இன்னும் துக்கமாக இருக்கிற ஒரு அந்தவனி யாரை போல இருக்கிறாயா? உன் முகம் எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார். கண்ணாடிக்கு முன்னால் என்ன சிரிக்காதே, என்ன அது இல்லை, நீ உள்ள இருக்கிறது வெளியே வந்தே தீரும். உன் சந்தோஷம் அங்கே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவியானவருக்குள்ளாக உண்டாகும் கழிவுறுதல். இந்த வார்த்தை இருக்கிற உணவு இந்த பாதையிலே உனக்கு தேவை. அது மட்டுமல்ல தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லாம எத்தனை வியாதி வரும்? எத்தனை காரியங்களுக்கு நாம் தண்ணீரை உபயோகிக்கிறோம்? இல்லைக்குதான் நான் கேள்விப்பட்டேன், சரியான தண்ணீர் குடிக்காம காலில் மசில்ஸ் கொஞ்சம் கிராம்ப் வருமா ஒன்று கேள்விப்பட்டேன். அப்படியா? போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் விட்டால் அப்படி, இது ஒரு காரியம், இனிமே எத்தனையோ காரியம். குறைவான தண்ணீர் எல்லாம் வியாதிகள் வரும். தண்ணீர் அது ஜீவ தண்ணீர். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதனாலே அவர் நமக்கு அனுப்பிய ஜீவ தண்ணீர் பரிசுத்தாவியானவர். அந்த கன்மனையில இருந்து வந்த தண்ணீர். So we drink the word and we eat the word every day, every day, every day, daily. And the vaathai saapattu 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 and the thanneerai nee kudikkum nerathile nee unnudaiya neethimaanunudaiya paadhaiyil nee poi unnudaiya velicham adhigam adhigamaagum. Naduppagal varaikkum prakashikkira sooriya prakashathai pol adu prakashithu kondae pogum. ஒன்றும் தடுமாற வேண்டியதில்லை. யாரையும் ஒரு சபைக்கு அங்கத்தவனாக அழைக்கவில்லை. நீ அவருக்கு பின்னாலே சூஷனாக போக வேண்டும். அவர் உன்னை அழைக்கிறார், கம் ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ. நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன். சனம் இருக்குது 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம். கல்யாணம் கட்டி பிள்ளையும் பெற்று பேரனையும் பெற்று எல்லாத்தையும் பெற்று அதுக்குள்ளேயே கிடக்குது சனம். இது எங்கட சபை, எங்கட மெய்ப்பன், எங்கட வளவு, எங்கட இது, எங்கட சவக்கால கடை. இதுக்கா உன்னை அழைத்தா? நான் உன்னை விடுதலையாக்கி உன்னை காணானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க. ஆபிரகாமை தேசத்தை விட்டு வெளியாக வர சொன்னதன் காரணம், அவர் காண்பிக்கும் இடத்துக்கு கொண்டு போக. You are delivered in order to go somewhere to a destination. நீ அவர் வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நீ போகத்தக்கதாக, அவர் உனக்காய் வைத்திருக்கிற தேவ திட்டத்துக்குள்ளாக போகத்தக்கதாக உன்னை அழைத்திருக்கிறார். அந்த பாதையிலே உனக்கு தேவனுடைய வார்த்தையாகிய உணவு தேவை, ஜீவ தண்ணீர் ஆகிய பரிசுத்தாவியானவருடைய அந்த பானம் தேவை. அதாவிட்டால் நீ அந்த பாதையில் நீ போக முடியாது. இந்த பாதை சும்மா சபைக்கு வந்து போகிற பாதை அல்ல, அது துன்மார்க்கரின் பாதை. அந்த பாதையிலே ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று அங்கே சொல்லவில்லை. இருக்கும், ஆனால் நீ அதை மேற்கொள்ளுவாய். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் மேற்கொள்ளுவாய், அவருடைய நாமத்தின் வல்லமையினால் மேற்கொள்ளுவாய். நீ அந்த பிரச்சனையை, அந்த மலையை பார்த்து அந்த தேவனுடைய வார்த்தையை நீ விசுவாசத்தோடு நீ அதை நீ உச்சரிக்கும் நேரத்திலே, அதுக்கு கட்டளை கொடுக்கும் நேரத்திலே அது உன்னை விட்டு விலகச்சாங்க. We are equipped, that's the difference between us and the unbelievers. We are equipped to meet the problems. நாங்கள் பிரச்சனைகளை, பிசாசுடைய தடைகளை, பொறிகளை நாங்கள் தகர்த்தெறியத்தக்கதாக நாங்கள் கற்றுக்கொள்ளப்பட்டோம். எங்களுக்கு போதிக்கப்பட்டது. God teaches us. எதை கட்ட வேண்டும், எதை கட்டவுக்க வேண்டும், எந்த விதமான வசனத்தை உபயோகிக்க வேண்டும். That's right. நீதிமானுடைய பாதை எந்த பாதையால் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது? மெய்ப்பனிலே தங்கி இருக்கிறாயா? மெய்ப்பன் மனுஷன். உன் பாய் ஃப்ரெண்ட்லே தங்கி இருக்கிறாயா? தரமான மனுஷன் உண்டு, நீ அறிய வருவாய். ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள் மனுஷர்கள், தேவர்கள் அல்ல. அதனால்தான் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படிக்கு தேவன் வசனத்திலே கூறியிருக்கிறார். And I have always said, the world is ruled. Let these words go into your heart. The world is ruled by dead men. The departments, various ministries, and all these majority, 99.9% of the time, dead men and women are ruling the world. அது நீங்களே உலகக் கோழி என்று தேவன் சொன்னார். நீங்களே இந்த உலகக் கூப்பை, நீங்கள் தான் இந்த உலகுக்கு ஒளி. What are you doing, brother? இந்த புதிய பாதையிலே உனக்கு புதிய நண்பர்கள் தேவை. பழைய நண்பர்கள் உனக்கு இருக்க முடியாது. இது புதிய உறவு, a different road. அது இடுக்கமான பாதை. அது ஒடுக்கமான பாதை. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில மற்றே 13-14 அதில் பிரவேசிக்கிறவர்கள் அகலமான பாதையிலே, இந்த உலகத்தின் பாதை, துன்மார்க்கருடைய பாதை. அவர்களது, அவர்களுக்கு என்ன வல்லமை, அவர்களுக்கு என்ன ராஜ்யத்தை குறித்த பிரசங்கம், அவர்கள் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் காணும் பிரதர், அவர்களுக்கு கட்டாயம் ஒரு கிறிஸ்துமஸ் தேவை, ஒரு கட்டாயம் ஒரு உயிர்த்தெழுந்த ஞாயிறு தேவை, ஒரு கட்டாயம் ஒரு சிலுவப்பாத தேவை, ஒரு கட்டாயம் ஒரு ஒரு அது இது என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுக்கு இல்லாட்டி அவர்களுக்கு மரணிப்பு வர மாதிரி இல்லை. இது கிறிஸ்துமஸ் நாடியில் ஒரு கிறிஸ்துமஸ் சர்வீஸ் இல்லை. கிறிஸ்துமஸ் நாளையில தற்கொலை செய்து சாகுறான், அங்க சாகுறான், இங்க சாகுறான், அவன் மனைவியை போட்டு அடிக்கிறான், போத்துல வேண்டி வச்சிருந்தவன் குடிச்சு போட்டு அவளுக்கு அடிக்கிறான், அவளுக்கு இருக்கிறான், கிறிஸ்துமஸ்லயே என்ன அடிக்கிறாயா? இது இங்க சனம் பாலம் பிறந்தாரு படிக்குது. ஏய் குருடு, குருடர்களை தெரியாத பாதையிலே வழி நடத்தி, அவர்கள் அறியாத பாதையிலே அவர்களை கொண்டு வந்து பாதை. 42:16 ஏசாயா, அவர்களுக்கு முன்பாக நான் கோணலானதை நேராக்கி இருளை வெளிச்சமாக்கி இப்படி செய்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவருக்கு தெரியும் நாளாந்த வாழ்க்கை பாதை நாங்கள் எப்படி போக வேண்டும் என்று சொல்லி. உன்னுடைய நண்பன் யார்? Who is your friend? தாவீதுக்கு யார் நண்பன் பார்ப்போம். 119 சங்கீதம் 63 வசனம் என்ன சொன்னான் தெரியுமா? யார் உமக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இஸ் இட் லைக் தட் ஃபார் யூ? அதுவா உன்னுடைய தெரிவு செய்தல்? யூ காட் டு சூஸ் யுவர் ஃப்ரெண்ட் பிரதர். ஐ பிலீவ் சம் பீப்புள், நான் விசுவாசிக்கிறேன், நான் இது முன்பு ஒரு நாளும் சொல்லவில்லை, சிலர் ஜோஷுவாவோடும் காலைபோடும் அவர்கள் நெருக்கமாக உறவாக இருந்திருந்தார்கள் என்றா, யார் உறவாக இருந்தார்களோ அவர்களும் உள்ளே போயிருப்பார்கள். நீ விசுவாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. யூ காட் டு சூஸ் யுவர் ஃப்ரெண்ட். உமக்கு பயப்படுகிறவர்கள் யாவரும் என்னுடைய தோழர்கள். அதுவா உன்னுடைய கணிப்பு? அதுவா உன்னுடைய ரூல்? யார் உடனே கதைக்கிறாய்? எந்த இடத்துக்கு போகிறாய்? உன்னுடைய பேச்சுக்கள் என்ன பேச்சு? அவர் சொன்னாரே இந்த வார்த்தையை நான் வாயிலே இருந்து எடுக்க மாட்டேன். அவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் வாயில் இருந்து எடுக்க மாட்டேன். அவர்களுடைய பிள்ளைகள் வாயிலிருந்து நான் எடுக்க மாட்டேன். அவர்கள் மேல் அருடைய ஆவியை நான் எடுக்க மாட்டேன். இது என்னுடைய உடன்படிக்கை. ஏசாயா 59:21 அப்படி கூறுகிறதே. ஏன் 4 தடவை வாயை பற்றி சொன்னார்? அவரது வார்த்தையை பற்றி. இந்த வார்த்தை உன் அருகிலே, இந்த வார்த்தை உன் வாயிலே, இந்த வார்த்தை உன் இருதயத்திலே, வாயிலே இருதயத்திலே, இருதயத்திலே வாயிலே, வாயிலே இருதயத்திலே, இருதயத்திலே இந்த வாயிலே, வாயிலே இருதயத்திலே, இருதயத்திலே இந்த வாயிலே. From the mouth to the heart, to the heart to the mouth. ஒரு நேரம் வருகிறதே, அந்த ஆவியானவரும் அத கூடாக புறப்பட்டு உன் ஆவியிலே இருந்து நீ சொல்லுகிற அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மலை அகன்று போகத்தான் வேண்டும். This is the rule. இதுவே ஆண்டவருடைய கட்டளை. நீ கைதட்டுற சரி, ஆமென் சொல்லுகிற சரி, இந்த வார்த்தை எப்படி கேட்கிறாய்? தேவ வசனமாக நீ கேட்டால் அது உனக்குள்ளாக வேலை செய்யாமல், உனக்குள்ளாக வேலை செய்யாமல் போக முடியாது. என்னுடைய வசனமாக கேட்டால் ஒன்றுமே நடக்காது. This is the word of God. எந்த ஒரு விஞ்ஞானியும் எந்த ஒரு தத்துவனாயும் ஊற்று பிள்ளையும் புட்டங்க இயலாது. இதுல ஒன்றும் நடக்க இயலாது. அவர்கள் தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நுழைவதற்கு அவர்களை அழைத்துக் கொண்டு போனார். சாப்பாட்டை கொடுத்தார், மன்னா, அதுக்கு பிறகு தண்ணீரை கொடுத்தார், குடித்தார்கள். ஆனாலும் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவர்களை பாம்பு கடிச்சது, சங்காரக்காரன் வந்து அங்கே அழித்து போட்டார். அதெல்லாம் நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர், நீங்கள் கட்டாயம் இவர்களை அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் அதையெல்லாம் இவர்கள் எல்லாரும் இப்படியாக அந்த மன்னாவை சாப்பிட்டும் அவர்களுக்கு அந்த ஞானபானமாகிய அந்த ஆவியானவர்கள் நிழலாக இருக்கிற அந்த தண்ணீரை குடித்தும் அநேகம் பேரில் அவருக்கு பிரியமாய் இருக்கவில்லையா? கவனமாய் கேள், இன்றைக்கு ஏன் நீ இந்த வார்த்தையை கேட்கிறாய்? இந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாய் கேட்காட்டி நீ வந்தது பிரயோஜனம் இல்லை. இந்த வீடியோவை நீ பார்க்கறது பிரயோஜனம் இல்லை. ஆயிரத்தெட்டு பேர் உனக்கு வந்து பிரசங்கம் பண்ணாலும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. தூத்துக்குடி, செங்கல்பட்டு, சாலிகிராமம், சென்னை, விருதுநகர், எங்கேயும் இருந்து வரட்டும், கனடா, அமெரிக்கா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவில இருந்து வந்தவராம். நீ கேட்ட வார்த்தையை பற்றி என்ன செய்கிறாய்? நீ ஓடுறது ஒரு குறி சொல்ற ஒரு 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 செய்தியை கேட்க உனக்கு அநேகமான நேரத்தில் தலையில கைய வச்சு குறிப்பாக நீ எங்க போவா? உனக்கு வீசா கிடைக்குமா கிடைக்காதா? எந்த இழிச்ச வாயனை நீ கட்ட போறாய் என்று கேட்ட வார்த்தையை என்ன செய்தாய்? இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்துக்கு நீ கீழ்படியாமல் உனக்கு தெரியாத ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுப்பாரா? இதிலே இருக்கிறதுக்கு நீ இப்படி கீழ்படுகிறது இல்லை. நீ கேட்கிற ஆரை கட்ட போறேன், அல்லது எந்த தேசத்துக்கு போக போறேன், அல்லது என்ன வேலை எடுக்க போறேன், இதுக்கு முதல்ல கீழ்படுகிறாயா? Obey the word, the light already given to you, and God will give you more light. ஜனங்கள் சும்மா வந்து போகிறார்கள், ஆவியானவர் அதை பார்க்கிறார். சிறு சொல்வார்கள், ஐயோ பிரதே, இவங்களுக்கு பிரதே இதுக்கு மேல வார்த்தை நிலம் மாறி மனத்தாக்கள் அடைஞ்சிருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்குதே பிரதே. இவங்க என்ன பிரதே இந்த வார்த்தையை கேட்கிறாங்களா? இல்லை என்ன இது என்ன இந்த கோமா நிலைமை? ஆனால் சொல்லி இங்கே மட்டுமே எல்லா இடத்துலையும் இப்படித்தான். அநேகமான இடத்துல வார்த்தை இல்லை எனக்கு தெரியும். நான் அதை சொல்லுவேன். நேற்றைய தினத்திலும் குறிப்பாக எந்த வார்த்தையோடு எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நான் கல்வி கூட கேட்டேன், சிறு சில காரியம் என் இருதயத்தில் இருந்தது. பட் எனக்கு தெரியும் அவர் உங்களுக்கு தேவையான காரியத்திலே பேசுவார் என்று எனக்கு தெரியும். ஏன்? அவர் உங்களை நேசிக்கிறார், உன்னை அவர் நேசிக்கிறார், அவருடைய திட்டத்துக்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். காரானுக்குள்ளே அவர் போகவில்லை, தேவ திட்டத்தின் மையத்துக்குள்ளே போகவில்லை. இது எழுதப்பட்டது உனக்கு எனக்காக. பதினோராம் வசனத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரவேல் என்று சொல்லாதே. இவைகள் எல்லாம் உதாரணங்களாக நமக்கு சம்பவித்தது. பலர் முறுமுறுத்தார்கள், பலர் ரிச்சியாக இருந்தார்கள், பாம்புகளை தேவன் அனுப்பினார். பாம்புகள் இருக்கு இருக்கிறது அசுத்தாவிகள், எத்தனை பேர் பாம்புகளால் கடிக்கப்படுகிறார்கள். முறுமுறுக்கிறவர்கள், வருத்தம், மன்னிக்க முடியாத ஆவியோடு இருக்கிறவர்கள், சபையை கிழிச்சு தும்பாக்குறவர்கள், அதுக்கு பிறகு போய் உட்கார்ந்திருப்பார்கள் வர்கள் மாதிரி வஞ்சிப்பு. வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இருந்தால் நாம் நம்மையே வஞ்சிக்கிறோம் என்று ஜேம்ஸ் முதலாம் அதிகாரத்தில் இருக்கிறது. Do not deceive yourself just hearing the word. Why? ஏன் பிரதர் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய்? ஏன் பிரதர் ஆண்டவர் உனக்கு இன்னமுமாக ஒரு சரீரத்தில் சுவற்றையும் ஒரு மேலையும் கொடுத்து உனக்கு சில சில அறிமுகங்களையும் கொடுத்திருக்கிறார்? நீ வெளிச்சம் அல்லவா? எத்தனை கோடிக்கணக்கான ஜனம் மட்டக்களப்பிலேயே, எத்தனை லட்சக்கணக்கான ஜனம் அவரை அறியாம ஒரு சுரூபம், ஒரு முண்டாம், ஒரு பாம்பு, ஒரு பள்ளி, ஒரு ஏதுக்காக நீதான என் தெய்வம் என்று இருந்து அதுக்கு பிறகு விடுதலை அடைஞ்சு வந்து ஆண்டவர் அவர்களை அரவணைக்கிறது உன் கண்கள் பார்க்கவில்லையா? நீ எப்படி சும்மா இருப்பாய்? இது எடுத்துட்டு ஓட வேண்டிய நேரம். ஆண்டவரே எனக்கு காண்பியும். அவரே சொல்லிட்டார், வழியில சலாம் போடாத, யாருக்கும் குட் மார்னிங் சொல்லாத, ஏனடா நீ போற வேலை நிலக்கட்டு போம் வழியில நீ போய் ஜெபம் பண்ண போறவன் அவன் சேர்த்துருவான். டோம்பிலை இவர்கள் போகவில்லை. பதினோரு நாட்களிலே கடந்து போக வேண்டியிருந்தது அந்த இடத்துக்கு. 40 வருஷம் கேட்ட வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் மாமிசத்திலே ஜீவித்தார்கள். தேவ பிரசன்னம் அங்கே இருந்தது அறிந்து கொள். மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. எகிப்திலே 10 பயங்கர அற்புதங்களை கண்டார்கள். பயங்கர அற்புதங்கள். கடைசியாக வந்து வெளியிலே வரும் நேரத்திலே அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்தது. இதவிதமாக ஒரு காற்றை அனுப்பினார். நமக்கு தெரியும் காற்று தேவ ஆவியானவருக்கு நல்லதாக இருந்தது. விடிய நேரத்திலே அந்த பெரிய ஒரு வழி அங்கே உண்டாகியது. அது கூட கடந்து போனார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் கேட்ட வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவர் சொன்னார், உங்களை விடுதலையாக்கி உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன், உனக்கும் எனக்கும் இதே இதுதான். அவர் எங்களை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆக்கினது அவரது சித்தத்தின் மையத்துக்குள்ளாய் கொண்டு போக. உனக்கொன்ற ஒரு அழைப்பு, உனக்கொன்ற ஒரு ஊழியம், உனக்கொன்ற ஒரு பிதாவினுடைய வேலை. இயேசு சொன்ன மாதிரி, நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நான் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்று 12வது வயதிலே அந்த தாய்மார் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் நாங்கள் we got to be about our father's business. தாப்பனுடைய வேலையில நாம் ஈடுபட்டிருக்கோம். நாங்கள் ஈடுபட்டிருக்காட்டி செருவில் போறவன் ஈடுபட்டிருக்கிறது அல்லது ரட்சிப்பு அநேகமாக கிடைக்காத ஒரு கத்தோலிக்கனா, மெதடிஸ்டா, அல்லது ஆங்கிலிக்கனா, அல்லது மற்ற சமயம் அல்லது ஆவித்துறை, இங்கேயும் எத்தனை பேர் இருப்பாங்க திருச்சிப்பு இல்லாமல்? யார் சொன்னது இங்கே எல்லாரும் வச்சிருப்பாங்க? யார் சொன்னது இந்த சபை தான் எல்லாம் சரி என்று சொல்லி, அல்லது இந்த சபை தான் எல்லாரும் ரட்சிப்படைஞ்சிருக்காங்க? நோ, ஃபார் ஃப்ரம் இட். நான் வார்த்தையை கொடுத்தால் அதை போய் வீட்டை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இது காரியங்கள் சரியா இப்படி இருக்கிறதா? இன்றைக்கு ஆவியானவர் என்ன பேசினார்? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஆனால் உன் மண்டையெல்லாம் உன் யோசனை எல்லாம் இறங்க வேண்டாம். உனக்கு பிரச்சனைகளும் அதுகளும் தான் முக்கியம். உனக்கு ஆக்கள் தான் முக்கியம். உனக்கு ஆக்கள்ன்ற பேர் தான் முக்கியம். அவங்களோட புகழ் தான் முக்கியம். தேவ வசன சென்னை நீ விசுவாசிக்க முடியாது. சோ அவர்கள் 7 ஆண்டு சொன்னார்கள். முழு பேரையும் அனுப்பினார் வனாந்தரத்துக்குள்ள. அவர்கள் போன பாதையில் இருந்து என்ன பார்ப்போம்? வனாந்தரத்துக்குள்ளாய் திருப்பு அவர்களை. அவன் எங்கேண்டு கேட்கவில்லை. அவன் எங்கேண்டு கேட்டிருந்தால் ப்ராபபிளி God would have said, I think, I may be wrong. அவன் எங்கே என்று கேட்டிருந்தால் nowhere. டிக்கெட்ட பாதை உங்களுக்கு இலக்கு தேவையில்லை. நடந்து தெரியும் அந்த டிக்கெட்ட பாதை எது தெரியுமா? துன்மார்க்கரின் பாதை. அந்த டிக்கெட்ட இலக்கு இல்லாத பாதை எது தெரியுமா? உன் ஆத்மாவிலே நீ ஜீவிக்கும் ஜீவியம், மனம், சித்தம், உணர்ச்சிகள். ஏதோ ஒரு சபையிலே ஏதோ ஒரு போதனை பிடிச்சி ஏதோ ஒரு சின்ன வேலை கொண்டு எடுத்துட்டு ஏதோ அந்த இதை காரி என்னவா மாதிரி செக்ரட்டரியா கண்டறியாத கறி செக்ரட்டரியும் என்னவும். உனக்கு அழைப்பே தெரியாது. உனக்கு ஏன் நீ ரட்சிப்படைந்தா என்று தெரியாது. உனக்கு என்ன சாலந்துகள் உனக்கு கொடுக்கப்பட்டது என்று தெரியாது. கருவிலேயே அவர் உனக்குள்ளாக போட்டிருந்த சாலந்துகள். பெசலேலுக்கு அவனுக்கு அந்த அந்த சித்திர வேலைகளை செய்த அங்க தாளந்துகள் இருந்தது. ஆனாலும் பரிசுத்தாவியானுடைய அனாயிண்டிங் தேவையாயிருந்தது. அவர் சொன்னார், நான் அவனை நிரப்பி இருக்கிறேன், அவனை எடுத்து உபயோகித்துக்கொள். 33வது அதிகாரம் யாத்திரா மத்திரை வாசித்து என்ன சொல்ல வருகிறேன்? நீ எந்த பாதையாலே போகிறாய்? உனக்கு ஒரு இலக்கு இருக்கிறதா? நீ தேவ சித்தத்தின் மையத்துக்கு போகிறாயா? அல்லது என்ன விளையாடுகிறாய்? புருஷனோடு செல்லம் கொத்துகிறாயா? அல்லது புருஷன் நீ மனைவியோடு செல்லம் கொத்துகிறாயா? மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், எந்த ஒரு மனைவியோ புருஷனோ அவன் அழைக்கப்பட்டவனாக இருந்து அவன்ல இருக்கிற அந்த அனாயிண்டிங் மற்றால் மதிக்காத நேரத்திலே நீ அவனோடு இருக்கிற அந்த நெருங்கிய அந்த உறவை நீ வீணாக தள்ளிவிடுகிறாய். You forfeit the right of a relationship with your husband or wife when you despise the anointing. Never despise the anointing. மோசேயில் இருக்கும் அந்த அபிஷேகத்தை ஆரோனும் மிரியமும் அதை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, கிழித்து பேசினார்கள். Oh my God, that brought God the Jehovah down to earth. யெகோவா தேவனை உடனடியாக பூமிக்காது இழுத்தது. வாங்க வழியாத மை லார்ட் அறைக்குள்ளே பேசினார்கள். இருந்து பேசினவர் மோசைக்கு போக கீழே இறங்கி வந்துட்டார். வழி வாங்க என்ன பேசுறியா? வாட் யூ ஸ்பீக்? உங்களுக்கு பயம் என்ன? நான் யாருடையும் அந்தந்த விதமா நான் பேசுவேன். ஆனால் என் மோசையோடு நான் ஓமோமாய் பேசுவேன். அவர் கோபம் அடைந்து அந்த இடத்தை விட்டு அவர் மேலே போய்விட்டார். தேவன் மிரியம் உடனடியாக குஷ்டரோகியானாள். ஆரோன் தப்பினான் அந்த அபிஷேகம் இருந்தபடியால். ஒரு நேரம் வந்தது மோசி அவன் ஆடைகளை கலட்டினதும் அந்த அபிஷேகம் கலட்டினது மாதிரி உடனடியாக செத்தான் ஆரோன்.
That anointing protected him, that's another story.
நீ போய்கொண்டிருக்கும் பாதை என்ன? உன் வாழ்க்கை போக்கை நீ சீர்தூக்கி பார்த்தாயா? இவர்களை வனாந்தரத்துக்குள்ளே அனுப்பினார். அவர்களது வாழ்க்கை போக்குத்தான் சகோதரர்களே 90வது சங்கீதம். 4 தடவை அவரது கோபத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 4 தடவை உமது கோபத்தால் எங்கள் நாட்கள் கடந்து போயிற்று, அழிந்து போயிற்று, வாடி போனோம், எங்கள் நாட்களை ஒரு கதையை போல முடிச்சு போனோம் என்று எழுதுகிறது தான். 70 வயதும் 80 வயதும் என்று அங்கே போட்டிருக்கிறதே தேவ சித்தத்துக்குள்ள நுழையாதா கணக்கு? அதை வச்சு ஒரு டாக்டரின் ஒரு போதனை உண்டாக்காதே. அவர்கள் வார்த்தையை படிச்சு வார்த்தையில் நிக்கத்தக்கதாக ஆண்டவர் அந்த நாட்களை கொடுத்தார். இவர்கள் வார்த்தையை விசுவாசிக்கவும் இல்லை, இருதயத்தில் வைக்கவும் இல்லை, முறுமுறுத்தார்கள். The wilderness days are for you and me to learn the word of God, to use the word of God. Hebrews 5:13 படி அந்த வார்த்தையை நாங்கள் பயிற்சியிலே கொண்டு வந்து பழகி கொள்ளவனும் எப்படியாக உபயோகிக்கிறது என்று அந்த ப்ராமிசஸ் பிராத சர்ச்சுக்கு வந்து சும்மா போகாத, அதுக்கு பிறகு நான் அடுத்த ஞாயிறு தானே உன்னை பார்க்கிறேன். நீ என்ன விதமான பாதையிலே போகிறாய்? நீ அவர் போடுற சாப்பாடை சாப்பிடுகிறாய்? நாளாந்தம் அந்த தண்ணீரை குடிக்கிறாயா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யார்? எந்த பாதையாலே நீ போகிறாய்? எங்கள் நாட்களும் அது கோபத்தால் கடந்து போயிட்டு ஒரு கதையை போல நாங்கள் முடித்து விட்டோம். ஒரு கதை எல்லாம் நாங்கள் வாசிக்க இயலாது. 7வது வசனம், 9வது வசனம், 90வது சங்கீதம், 10வது வசனம், 11வது வசனம், உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்ளத்தக்கவன் யார்? 13வது வசனம், 12, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். பார்த்தீர்களா? சிலாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு தேவ ஜெய்தீவில் நாங்கள் வந்து போகிறோம், நாங்கள் சமாதானமாக தான் இருக்கிறோம். கோலமாய்கள் தேவன் சொன்னார், நீங்கள் போகிற இடங்கள்லே அங்கே இருக்கிற ஜனங்களினுடைய சமாதானத்தை தேட வேண்டாம். அவங்க எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, எப்படியாக கார் ஓடுறாங்க, எப்படியாக செய்கிறாங்க, மற்ற நாடுகள், மற்ற இடங்கள், கொழும்போ, கண்டியோ, ஹாலியோ, அல்லது அமெரிக்காவோ, கனடாவோ, இங்கிலாண்டோ, அல்லது எதுவாக இருந்தால் அதை அந்த படங்களில் பார்த்து டீச்சிக்காக அவங்களுடைய சமாதானத்தை நாடாத. பிசாசு தேவனுடைய சமாதானத்தை போல ஒரு சமாதானத்தை காப்பி பண்ணும். அவர்களுடைய சமாதானம் பிசாசு கொடுக்கும் சமாதானம். போட் ஓட்டையா போயும் கேப்டன் சொல்றார், இன்றைக்கு எல்லாம் சாப்பாடு ஃப்ரீ, நீங்கள் நன்றாக நீங்கள் குடித்து நல்லாக சாப்பிடலாம். அந்த ஓட்டைகளுக்கு போட்டில் முழு பேரும் சாக போறார்கள், ஒருவருக்கும் தெரியாது, கேப்டனுக்கு மட்டும் தெரியும். சாத்தான் இதைத்தான் சொல்லி வச்சிருக்கிறான் இந்த உலக ஜனங்களின் வாழ்க்கைக்கு. தாங்கள் தருவது இன்னதென்றில் அறியாது இருக்கிறார்கள். ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் மடியும் மலராய் வாழ்கிறாய். புல்லு வாடியது, பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எபிரேயர் 3:17-18 அதன் பிறகு எபிரேயர் 4:1-2 வாசித்தால் அவர்கள் பிரவேசியாமல் போனது வசனத்தை விசுவாசிக்காததனாலே. தேவ வசனத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, அதனாலே அவர்களால் உள்ளே போக முடியவில்லை. அவிசுவாசம் வந்தது. சகோதரிகள், சகோதரனிகள், பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நீ ஏற்கனவே தேவனுடைய வார்த்தையை விதையாக உன் இருதயத்திலே நாட்டாமல் விட்டால் உனக்கு நெருக்கமும் பிரச்சனையும் சூழ்நிலைகள் மாறி இருக்கும் நேரத்திலே நீ கடைசி மட்டும் அந்த விசுவாசம் உனக்குள்ளாக வராது. நீ உடனடியாக விதையை நாட்டி அறுக்க முடியாது. யாராவது தக்காளி வேணும் என்று ஒரு கறிக்கே அந்த நேரத்தில் தக்காளி விதையை கொண்டு நாட்டுவாங்களா? அது முடியுமாட்டா. உண்டை இது முடியும், நீ ஏற்கனவே நாட்டி இருக்க வேணும், நீ ஏற்கனவே அதுக்கு தண்ணீர் ஊட்டி இருக்க வேணும், நீ ஏற்கனவே அந்த வாக்குத்தத்தங்களை வாயினாலே ஒரே ஆரோக்கிய பண்ணி இருக்க வேணும், நீ ஏற்கனவே அந்த ஜீவ தண்ணீரை குடித்திருக்க வேணும். அப்பொழுது அந்த சூழ்நிலை மாறும் நேரத்தில் நீ அந்த வசனத்தினால் அதை நீ மேற்கொள்ள இயேசு சொன்ன மாதிரி இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அது உள்ளே இருந்து வரும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அவர்கள் விசுவாசிக்காதபடியால் அவர்கள் உள்ளே போகவில்லை. இன்றைக்கு எத்தனை பேர் சபைகளிலே மரணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கேயும் தாய் தாப்பன்மார், கல்யாணமானவர்கள், இளந்தம்பதிகள், வாலிப பிள்ளைகள் கொடுக்கப்படும் வசனத்தை தேவ வசனமாக ஏற்றுக்கொள்கிறது. இங்கு மட்டுமல்ல உலகெங்கும் அநேகமானவர்கள் கானானாகிய தேவனுடைய திட்டத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அவர்களின் பங்கு 90வது சங்கீதம், அதுதான் அவர்கள் விலாசம். தேவன் அவர்களை புறக்கணிக்க மாட்டார். தொடர்ந்து அந்த 40 வருஷமும் மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கவில்லை, வைத்தறிச்சல் தான் இருந்தது என்று 90வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். சீக்கிரமாக எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஐயோ முடிஞ்சு பாருங்க. குறிப்பாக எல்லாம் முடிஞ்சதெல்லாம் துக்கமும் சஞ்சலமும் தான் அங்கே போடப்படுகிறது. உபாகமம் 23:6 உலகத்தின் சமாதானம் அங்கே போடப்பட்டிருக்கிறது. யோவான் 14:26 இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு என் சமாதானத்தை கொடுக்கிறேன், அதோடு அவர் நிற்க இல்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. உலக சமாதானம் என்றால் அசுத்தாவிகள் கொடுக்கும் ஒரு சமாதானம் உண்டு. நீ அதிலே நன்றாக குசியா நல்லா இருக்கிறாய், நான் நினைச்சவனை முடிச்சேன், நான் நல்லா பிள்ளையை பெற்றேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா வீடு கட்டி இருக்கிறேன், நான் நல்லா கார் வண்டி இருக்கிறேன், நான் வெளியூருக்கு போயிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன், நான் இப்பையும் வாரன், நான் போறேன். கவனமாயிரு. தேவ சித்தத்தின் மையத்துக்குள்ளாக இருக்கவும். அவர் ஏற்கனவே எபேசியர் 2:10 ஆயத்தம் பண்ணின அந்த இடத்துக்குள்ளாக உன்னை கொண்டு போய் அந்த வரங்களும் அவருடைய அழைப்பும் வேலை செய்யத்தக்கதாக உன்னை அவர் இந்த வார்த்தைகளை கூட இன்றைக்கு உன்னை சந்திக்கிறார். நீ எந்த பாதையிலே நீ போய்கொண்டிருக்கிறாய், உன்னுடைய புதிய நீ மறுபடியும் பிறந்தால் உன்னுடைய புதிய சிருஷ்டியின் இந்த புதிய வாழ்க்கை எந்த பாதையாலே நீ போகிறாய், உன் வாழ்க்கையின் பாதை என்ன? நீ அவருக்கு பின்னாலே போக வேண்டிய நீ சபைக்கு பின்னால் அல்ல. ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால், Luke 9:23 எனக்கு பின்னால் வர விரும்பினால், அவர் சபையை குறித்து பேசவில்லை, உபவாசத்தை குறித்து பேசவில்லை, ஒருவன் ஜெபம் பண்ண விரும்பினால் என்று சொல்லவில்லை, ஒருவன் அதை இது ஒருவனை ஒருவன் வல்லமை உள்ள ஊழியக்காரனாக இருக்க விரும்பினால் என்று சொல்லவில்லை. எனக்கு பின்னால் வர விரும்பினால், முன்பு நாங்கள் எங்கள் ஆத்மாவுக்கு பின்னால் போவோம், எங்கள் ஆத்மாவை பின்பற்றின பொழுது பிசாசுகளால் பிடிபட்டோம். எனக்கு பின்னால் வர விரும்பினால் அவன் தன்னை தானே புரட்சி, தன் சித்தம் உணர்ச்சிகள் மனம் புரட்சி, அவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்படியாக நீ செய்து உன் சரீரத்தை ஜீவ பலியாக, ரோமர் 12:1 இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை நீ அதை காப்பி பண்ணாதே. இந்த உலகத்து ஜீவத்தை அவங்க போடுற சட்டை, அவங்க ஜீவிக்கிற பிரகாரம், அவங்க கடன் எடுக்கிற பிரகாரம், அவங்க பேசுற மாதிரி, அவங்க எப்படியாக ஆடை அணிஞ்சு போடுறாங்க, அதுக்கு ஃபேஷன் என்று சொல்லுது. ஃபேஷன்ங்கிற பே யார் இந்த ஃபேஷனை உண்டாக்குறது? ஆணியானவரா? இச்சியான உடுப்புகளை யார் உண்டாக்குவது? ஒரு பிள்ளை கேட்டது, இது என்ன இது உடுப்பு? கடவுளே, இதை விட ஒன்றுமில்லாமையே வந்துடுண்டா நல்லா. இது என்னப்பா இது? என்ன அதுக்கு பேர்? ஃபேஷன். எல்லாரும் தானே பாச போடுற இப்ப எல்லாரும். பாவம் செய்வதற்கு அநேகம் பேரை பின்பற்றாவே. உபாகமம் Do not follow a multitude to commit sin. இன்றைக்கு நீ போகும் பாதை எது? உன் வாழ்க்கை போக்கு எது? நீ ஜீவ பலியாக சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீ உன் மனம் புதிதடைகிறதுனாலே, வார்த்தையாலும் ஆவியானவராலும் அந்த நாளாந்தம் முழு அந்த மன்னா நாளாந்த பண்ணும் உன்னுடைய தியானம், நாளாந்த நீ சாப்பிடும் அந்த தேவனுடைய வார்த்தை, இவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம், அந்த 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 ஜபம், தொடர்பு வைக்கும் அந்த ஆவியின் ஜபம், அது கூட நீ சபையோடு வைக்கும் ஐக்கியம், விசுவாசிகளோட தேவனுக்கு பயந்தவர்களோடு வைத்து இருக்கும் உன்னுடைய உன்னுடைய சிநேகிதம், இவைகளுக்கு கூட நாளாந்த உன் வெளிச்சம் பெரிதாகி தேவன் உனக்கு காண்பிப்பார். இதற்காகத்தான் நான் அழைச்சேன், இதுக்குத்தான் நான் உன்னை அழைச்சேன். இதோ பார், இது உனக்கு இப்பொழுது தெரியும், அந்த நேரத்தில் நீ அறிந்து கொள்வாய். இதற்காகத்தான் தேவன் என்னை ஆயத்தப்படுத்தினான். ஆனால் எந்த ஒரு புருஷனுக்கும் எந்த ஒரு மனைவிக்கும் வந்தே முதலாவதாக தாக்கும் அவன் ஊழியத்தை பிடித்துக் கொள்ளாது, அவனுடைய கானானை அடைந்து விட முடியாது. அவனை தாக்கும் அந்த ஆவியின் பெயர் பில்லி சூனிய மந்திரவாதம். I will never forget as my spiritual father taught and it just remains with me. பில்லிசூனிய மந்திரவாதம். எந்த ஒரு மேய்ப்பன், எந்த ஒரு மூப்பன், அல்லது எந்த ஒரு லீடர்ஷிப் எடுக்கிற ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு வாலிப பிள்ளை, இவர்களை எதிர்க்கும் அந்த ஆவி பிரத மந்திரவாதம். புருஷனு கூடாய் வரும் முதலாவதே, அல்லது மனைவி கூடாய் வரும். புருஷன் ஊழியம் செய்ய விளைவிட்டால் மனைவி கூடாக வரும், மனைவி ஊழியம் செய்ய விட்டால் புருஷனு கூட, அல்லது பிள்ளைகளுக்குள்ள என்ன உங்களுக்கு ஒரே ஊழியம் ஊழியம் செம்மாக்குறாங்க, அல்லது அங்கே முரட்டு, அல்லது பாடி லாங்குவேஜை போடும், வீட்டை போனோன்னா மூஞ்சியை நீட்டி கொண்டு இருப்பாங்க, அல்லது அவங்க கலைக்க மாட்டாங்க, அல்லது அல்லது இன்னும் சிலாக்கள் இருக்கிறாங்க திருமணத்துக்குள்ளே ஆண்டவர் வைத்த அந்த பாலியல் உறவை அதை இழுத்துக் கொள்வார்கள். They refuse. இப்படி கனக நடக்கும். மரணத்தின் ஆவியிலே இருந்து தப்பலாம், ஆனால் வீட்டிலே இருக்கிற மந்திரவாதம், அந்த பிரி சூரியம், அது என்ன சொல்லும் தெரியுமா? அதே மாதிரி இப்படி ஆகிறாய், இப்படியா போறாய், இந்த மாதிரி சேகாய், விவாகரத்து பண்ணுவேன். பல தடவை ஆட்கள் கூட நான் இதை கேட்டிருக்கிறேன், தெரியுமா? நீ முதல்ல நேசிச்சு கல்யாணம் கேட்டினதே உன்னாலல்ல, அந்த ஆவி. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்லுகிறேன், நீ அவனை பார்த்து கட்டினது நீ அல்ல, அந்த ஆவி அவன் உள்ளத்துக் கொண்டது. இப்பொழுது தன்னுடைய கலரை காண்பிக்கிறது. உன்னை அவமானப்படுத்துவேன், உன் வீட்டார் அவமானப்படுத்துவேன். That spirit of witchcraft, that covenant, dumb demon. அந்த கானானுக்குள்ளே நீ பிரவேசிக்கிறாயா? Oh my goodness. This is very deep stuff. இதாழமான காரியம், இது சரியான ஆழமான காரியம். விளக்குதா? That's right. It's very, very deep. That I have to tell you. This is not for just people. சும்மா இங்க வந்துட்டு போறாங்க. நீ இயேசு கிறிஸ்துவோடு மறுபடியும் எழுப்பப்பட்டிருந்தால், உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால், பூமிக்கு அடுத்த காரியங்களே அல்ல, அவர் அங்கே இருக்கிற இடத்தின் காரியங்களை நீ வாஞ்சிக்க வேண்டும் என்று கொலோசியர் 1:3 கூறுகிறது. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் எது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாவிட்டால் உன்னுடைய விலாசம் 90 அங்கே நீ ஜீவிப்பாய். பிந்தி வந்தவர்கள் முன்னாலே ஓடுவார்கள், நீயும் பின்னாலே நிற்பாய். உனக்கு விரக்தி. And these people, what is the one word you can say? And people who are left entering their canal. Shall I tell you? Frustration. தங்கள் கானானுக்குள்ளே நுழையாத ஜனங்களை குறித்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் சொல்லலாம், காட்டிக்கொள்ள மாட்டார்கள். என்ன தெரியுமா? அதிருப்தி, விரக்தி. பாஞ்சு கொண்டிருப்பார்கள் எல்லாருமே. வீட்டிலே நிம்மதி இல்லை, பள்ளியிலே நிம்மதி இல்லை, வேறு செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை, சபையில நிம்மதி இல்லை, போகும் நிம்மதி இருக்காது, கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஆனால் வஞ்சிப்பில் இருக்கிறவர்கள் பிசாசுகளின் சமாதானத்தை எடுத்துக் கொள்ளலாம். எஸ்ரா 9:12 அங்கே இருக்கிறது. இந்த உலகத்தின் சமாதானத்தை நாடாது, அது வஞ்சிக்கப்பட்ட ஆவியனுடைய சமாதானம். உனக்கொன்றொரு சீற்றத்தின் மையம் உண்டு, புதிய வாழ்க்கை, புதிய பாதை,
வாழ்க்கை, புதிய ஒரு பாதை. நீ அந்த இடத்தை அடையச்சால் வேணும். God bless you.